பத்து புலுசை வானொலி நேர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் உத்தமம் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். வீட்டுக்கு வீடே வானொலி பெட்டிக்கரைகள் குழுமியிருந்து இன்றைய முத்தமிழோசை வானொலி நிகழ்ச்சியை கேட்பதற்காக ஒன்று கூடியிருக்கும் எமது அன்பு தமிழ் உறவுகளே, இன்று செப்டம்பர் மாதம் 19 தேதி சனிக்கிழமை 2020 ஆண்டு நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய முத்தமிழோசை வானொலியிலும் ஆஸ்திரேலியாவின் முதன்மை மூத்த வானொலியான 24 மணித்தியாலமும் ஓயாது உலக தமிழர்களோடு உறவாடும் உங்கள் உரிமை தோழன் இன்பத் தமிழ் ஒலி வானொலியிலும் செவிமடுக்க காத்திருக்கும் எமது நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலே முதலாவதாக இன்றைய நற்சிந்தனையுடன் நிகழ்ச்சியை தர இருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய நற்சிந்தனையை தருவதற்காக திருமதி வர்சி நிர்சிங்கம் அவர்கள் இணைந்திருக்கின்றார். இது அந்த நற்சிந்தனை எமது நேர்களுக்காக.
அனைவருக்கும் வணக்கம். சிந்தித்து பார்த்தால் யார் மீதும் கோபம் கொள்ளும் தகுதி நமக்கு இல்லை என்பதை உணர முடியும். பூமியை விட்டு செல்லும் முன் என்னிடம் பாவமே இல்லை என்னும் உயர்நிலையை அடைய முயற்சி செய்யுங்கள். அறியாமையால் மனிதன் மனதாலும் செயலாலும் பாவம் செய்யும் தீய சூழலுக்கு ஆளாகிறான். வாக்கு, மனம், உடல் இந்த மூன்றாலும் நற்செயலில் ஈடுபட்டால்தான் பாவத்தில் இருந்து விடுபட முடியும். உலகிலுள்ள எல்லாம் ஒன்றே என்ற தெளிவு வந்துவிட்டால் தீய குணங்கள் யாவும் மறையும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
இந்த நற்சிந்தனையை கேட்ட உங்களுக்கு இந்த காலை வேளையிலே திருக்குறள் ஒன்று கேட்போம். அந்த வகையிலே நண்பர் லக்வன் சொக்கலிங்கம் அவர்கள் திருக்குறளுடன் தயாராக இருக்கின்றார். லக்வன் வணக்கம்.
வணக்கம் நேயர்களே. வணக்கம் ஷான்.
இன்று எமது நேயர்களுக்காக நீங்கள் எந்த திருக்குறளை தர இருக்கிறீர்கள்?
ஒரு திருக்குறளை எடுத்து மிகவும் ஆழ்ந்து நோக்க இருக்கிறோம். நீரின்றி அமையாத உலகு என்று நமக்கு தெரியும். குறள் பெரும்பாலும் மெய்யறிவு சார்புடையது. கல்வி அறிவு சார்ந்த பூத பொருள்கள் அவை பற்றிய நிகழ்ச்சிகள் பற்றி பேசுவதை வள்ளுவர் தவிர்த்திருக்கிறார் என்று கூறினோம். உங்களுக்கு அது தெரிந்திருக்கும். ஆனால் வான் சிறப்பு மழை பற்றி பேசுகிறது. மழை இயற்பொருள் அமைப்பை பிசிக்கல் சிஸ்டம் சார்ந்ததே. அறிவியல் ஆய்வாளர் தம் முயற்சிகள் காரணமாக, பொறியியல் கணிப்புகள் காரணமாக மழை பற்றிய நமது கல்வி அறிவு நாலெட்ஜ் வளர்ந்து கொண்டே போகிறது, மேலும் வளரும். வள்ளுவர் கால சமுதாயத்திற்கு மழை பற்றிய இன்றைய தெளிவின் ஒரு சிறிது பகுதி மட்டுமே இருந்திருக்கும். வான் சிறப்பு என்ற தலைப்பில் வள்ளுவர் மழையின் இன்றியமையை பற்றி கூறுகிறார். அதன் நிகழ்வின் கூறுபாடுகள் பற்றி பேசவில்லை. மனித சமுதாய வாழ்விற்கு நீரின் தேவை இருக்கும் வரை வள்ளுவரின் வான் சிறப்பு ஏற்கப்படுவதாகவே இருக்கும். இவ்வதிகாரத்தில் வரும் 10 குறள்களில் ஒன்று குறிப்பாக நமது கவனத்தை கவர்கிறது. அதை பற்றித்தான் நாம் பேசிருக்கிறோம். நீரின்றி அமையாது உலகினின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்று தெரிவிக்கிறார். இது வான் சிறப்பில் கடைசியாக வரும் குறள். இதற்கு உரை கூற வந்த பரிமலழகர், எவ்வகை மேம்பட்டார்க்கும் நீரை இன்றி உலகியல் அமையாதாயின் அந்நீர் இடையராது ஒழுகும் ஒழுக்கும் வானையின்றி அமையாது என்கிறார். இக்குறளுக்கு நீரையின்றி அமையாது உலகாயின் எத்திரத்தார்க்கும் மழையின்றி ஒழுக்கம் நிரம்பாது என உரைப்பாரும் உளர் என்று பரிமலழகர் கூறுகிறார். ஆனால் பேராசிரியர் மூவா தமது உரையில் மேலே இரண்டாவதாக குறிப்பிடப்பட்டுள்ள பொருளையே கூறுகிறார். பரிமலழகர் உரையே முறையானதாக படுகிறது. இந்த குறள்களில் இந்த குறளின் மூலம் மழையின்றி உலகில் நீர் இல்லை என்ற கருத்து தெளிவாக காணப்படுகிறது. மழையின்றி நீர் இல்லை என்பது பெரிய கண்டுபிடிப்பாகுமா என்ற கேள்வி எழலாம். இன்று அறிவியல் துறையில் ஈடு இணையன்றி விளங்கும் மேலை நாடுகளில் இதை பற்றி 17 நூற்றாண்டு வரை நிலவி வந்த கருத்தை இங்கு கூறுவது பொருத்தமானதாகும். பொதுவாக உலகில் பல இடங்களில் பல உயிர்கள் ஊற்றுக்கள் லைஃப் ஸ்பிரிங்ஸ் என்று கூறுவார்கள் காணப்படுகின்றன. எண்ணற்ற உயிர் நதிகள் பெரினியல் ரிவர்ஸ் என்று கூறுகிறோம் அவை ஓடுகின்றன. இவற்றில் வருடத்திற்கு 365 நாள்களிலும் நீருக்கு பஞ்சமில்லை. மழை நாள்தோறும் பெய்யும் ஒன்று அன்று. எத்தனையோ நாடுகளில் வரும் வருடம் முழுவதுமாக பல மாதங்கள் மட்டுமே மழை பெய்கிறது. நமது நாட்டின் நிலையும் அதுவே. பல மாதங்கள் வறண்டவையாகவே வந்து போகின்றன. அப்படி இருக்க ஊற்றுகளிலும் நதிகளிலும் தொடர்ந்து தண்ணீர் எப்படி வருகிறது என்ற கேள்வியை மேலைநாட்டு சிந்தனையாளர்கள் 2500 ஆண்டுகளுக்கு முன்பே எழுப்பினர். மேலும் அவர்கள் தங்களுடைய யூகத்தினால் தெரிந்து கொண்ட அளவில் மழையினால் வரும் நீரை விட வருடம் முழுவதும் ஓடும் நதி நீரும் வருடம் முழுவதும் ஓடும் ஊற்றின் நீரும் அளவில் அதிகம் என்று நம்பினார்கள். இந்த நம்பிக்கை 17ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி வரை இருந்தது. இரண்டு வகையான தத்துவங்கள் மேலை நாடுகளில் நிலவி வந்தன. கடலில் இருக்கும் நீர் நிலத்தினடியில் இருக்கும் குகை வழிகள் மூலமாக நிலத்திலிருந்து மலைப்பகுதிகளை அடைந்து அங்கு மலைகளின் அழுத்தம் காரணமாக ஊற்றாக வெளிவருகின்றது என்பது ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை பிளாட்டோவும் கொண்டிருந்தார். ஆனால் இது ஓர் ஐயத்திற்கு இடமளிக்கிறது. கடலில் இருக்கும் நீரே நிலத்தினடியில் குகைகள் வழி மூலம் மலை வரை சென்று அங்கிருந்து ஊற்று நீராக வருவதாயின் அந்த ஊற்று நீர் உப்பு நீராக இருக்க வேண்டும். ஊற்று நீர் உப்பு இல்லாதிருப்பது எப்படி? இந்த கேள்விக்கு பலவிதமான காரணங்கள் கூறப்பட்டன. அவற்றுள் ஒன்று அரிஸ்டாட்டிலால் கூறப்பட்டதாகும். கடல் நீர் ஆவியாக மாறுகிறது. அந்த ஆவி மேகமாக வானில் மிதந்து நிலத்திற்கு வந்து மழையாக பொழிகிறது. இது எல்லாரும் அறிந்த ஒன்று. இதைப்போலவே ஆவியாக மாறும் நீரின் ஒரு பகுதி நிலத்தின் அடியில் இருக்கும் குகை வழிகள் மூலமாக மலையில் பாறைகள் வரை சென்று அங்கு மலைச்சரிவுகளில் ஊற்றாகவும் நதியின் தொடக்க இடமாகவும் அமைகிறது என்று சொன்னார். கிமி முதல் நூற்றாண்டில் வாழ்ந்த லுக்ரிஷியஸ், கிபி முதல் நூற்றாண்டில் வாழ்ந்த பிளீனி போன்ற ரோமன் அறிஞர்களும் பிளேட்டோவின் வழக்கத்தினை ஏற்றுக்கொண்டனர். கிபி முதல் நூற்றாண்டில் வாழ்ந்த செனேகா அரிஸ்டாட்டிலின் தத்துவத்தை ஏற்றுக்கொண்டார். மத்திய கால பகுதி வரை மேலைநாட்டு தத்துவ ஞானிகள் அனைவருக்கும் ஊற்றுக்கள் அனைத்தும் கடலில் இருந்து நிலத்திற்கு அடியில் வரும் நீரின் மூலம் உருவாகின்றன என்று நம்பினர். மக்களுக்கும் அவ்வாறே கூறினர். ஓரளவிற்கு மேலைநாட்டு அறிஞர்களில் மழை ஒன்றே நீருக்கு தோற்றுவாய் என்ற கருத்தை முதலில் உணர்ந்தவர் லியோனார்டோ டாவின்சி என்றுதான் கூற வேண்டும். பிற்கால அறிஞர்களில் இக்கருத்தை கூறியவர்களில் குறிப்பிடத்தக்கவர் பிரெஞ்சு நாட்டைச் சேர்ந்த பேலசி என்பவர் ஆவார். அவர் ஏழையாக பிறந்தவர், கிரேக்க இலத்தீன் மொழிகளை கற்றவர் அல்லர். எனவே அந்த இழைக்கப்படாது சுயமாக சிந்தித்தார். அவர் கீழ்காணுமாறு எழுதினார். மண்ணும் வானமும் தவிர நான் பார்க்கவும் படிக்கவும் எனக்கு நூல்கள் இல்லை. இவை இரண்டும் எல்லோருக்கும் கிடைக்கும் நூல்களாகும். நான் ஊற்றுக்கள் எப்படி உருவாகின்றன என்பதை பற்றி நீண்டகாலம் சிந்தனையை செலுத்தினேன். இறுதியாக மழை ஒன்றுதான் ஊற்றுக்களுக்கு அடிப்படை என்ற முடிவுக்கு வந்தேன். 17ஆம் நூற்றாண்டில் பெரோல்ட் என்பவரும் எட்மே மேரியோட் என்பவரும் இந்த புதிருக்கு இறுதியான விடை கண்டவர் ஆவர். பெரோல்ட் பிரெஞ்சு நாட்டைச் சேர்ந்தவர். செயின் நதியின் நீர்ப்பகுதியில் பெய்யும் மழையையும் அந்த பகுதியில் ஓடும் நீரையும் கணக்கிட்டார். அதன்படி பெய்யும் மழை நீர் நதியில் ஓடும் மொத்த நீரை விட 6 மடங்கு அதிகமாகும் என்று தெரிந்தார். இதையே போன்று ஒரு சோதனையை இந்த நதியில் வேறு இடத்தில் மேரியோட் என்போரும் செய்தார். அவர்கள் வாழ்ந்தது 17ஆம் நூற்றாண்டு. இந்த காலப்பகுதியில்தான் நீரின்றி அமையாது உலகு எனின் அந்த நீரும் மழையின்றி அமையாது என்பது உறுதியாகப்பட்டது. இதே கருத்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இவ்வளவு தெளிவாக வள்ளுவர் கூறியிருப்பது அந்த கால தமிழ் மக்களுடைய அறிவு நிலையை காட்டுகிறது என்பதோடு வள்ளுவர் அன்றைய சூழ்நிலையில் வளர்ந்திருந்த கலைகள் அனைத்தையும் ஈடுபாட்டுடன் தெளிவுடனும் அறிந்திருந்தார் என்பதையே காட்டுகிறது. ஆகவே வான் சிறப்பு என்ற தலைப்பில் இயற்பொருள் அமைப்பில் பிசிக்கல் சிஸ்டம் கல்வியறிவு நாலேஜ் துறையை சேர்ந்த பொருள் பற்றி பேசுகிறார் என்றாலும் அறிவு வளர்ச்சியின் அடிப்படையில் மாற்றங்களுக்கு உட்படாத நிலைத்த உண்மையையே குறி சென்றிருக்கிறார் நம்முடைய திருவள்ளுவர் பெருந்தகை. எவ்வளவு அருமையான நுண் அறிவிப்பார்களேன். அவரது இந்த அணுகுமுறை நூல் முழுவதும் அவர் பேசும் எல்லா தலைப்புகளிலும் விரைவி வருவதை பார்க்கலாம். ஆக திருக்குறளை ஒவ்வொரு குரலாக எடுத்து நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அது மீண்டும் மீண்டும் நம்முடைய ஆழத்திற்கு கொண்டு செல்கிறது. அதன் விளக்கமும் தெளிவும் மிகவும் நம்மை மெய் செலுக்க வைக்கிறது என்பதுதான் நான் கண்டறிந்த உண்மையா.
அந்த திருக்குறள் விளக்க உரையை கேட்ட உங்களுக்கு அடுத்ததாக ஒரு திரை இசை பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரலிலே வாழ்வே மாயம் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு சிறப்பு பாடலை நேர்களுக்காக தருகிறோம். இதோ பாடலை தொடர்வது நண்பர் நீலப்பு அருள்தாசனுடைய சிறப்பு கண்ணோட்டத்திலே இடம்பெற்ற பாடல் பற்றிய விளக்க உரையோடு கூடிய திரைப்பட பாடலை நேர்களுக்கு தர இருக்கின்றோம். அந்த வகையிலே அவருடைய விளக்கங்களை முதலே கேட்போமாக.
அர்ஜுனின் மகன் அபிமன்யு தனது மனைவி உத்தரையுடன் காதல் பொங்க களிப்புறும் பாடல். எத்தனை அர்த்தம் பொதிந்த வரிகள், நம் தமிழ் இத்தனை இனியதா என எண்ணி பெருமிதம் கொள்ள வைக்கும் கவியரசரின் கற்பனை திறன். திரைப்பாடல் திரை இசை திலகத்தின் தேனான இசை. கண்ணதாசன் தேன் என்கின்ற வார்த்தையை தேன் சொட்ட சொட்ட வடித்தெழுதிய பாடு. மின்விளக்கை வட்டமிடும் விட்டில் பூச்சிகள் விளக்கின் வெளிச்சத்தில் மயங்கி விழுவதைப் போல நம்மை சுண்டி இழுக்கும் பாடல். தமிழில் மட்டும்தான் இப்படி வார்த்தைகளில் விளையாட முடியும் என உலகிற்கு உணர்த்தும் பாடல். வார்த்தைகளில் சிந்திய தேன் அத்தனையும் எழில் சிந்த அழகிய பொருள் சிந்த பலமுறை நாம் கேட்டு ரசித்த வீர அபிமன்யு பாடல். கண்ணதாசன் திரை இசை பாடல்களில் பல சுவாரஸ்யங்களை புகுத்தியவர். தேன் சொட்டும் பாடல்களை எழுதி குவித்தவர். அவர் காலத்தில் திரை இசை கண்ணதாசனின் இலக்கிய தாகத்திற்கு ஏற்ப மென்மையாயிருந்தது. அதுவே அவருக்கு வசதியாயிருந்தது. திரை இசை பாடல்களுக்குள் இலக்கியத்தை அள்ளி பொழிந்த அந்த இன்பத்தை காலங்கள் மாறினாலும் மாறாத சிலிர்ப்போடு இன்றும் அனுபவித்து ரசிக்கின்றோம். மெல்லிய இடையை கொண்ட இவள் ஒரு கொடியை போன்றவள். அதாவது இவள் ஒரு கொடித்தேன். இனியெல்லாம் இவள் எங்கள் வீட்டுக்கு சொந்தமானவள், எங்கள் குடியை சேர்ந்தவளாகிறாள். இந்த கொடித்தேன் இனி எங்கள் குடித்தேன் ஆகிறாள் என்று எத்தனை அழகாக சொல்கிறார் கவியர். இப்போது அவள் அவனை ஆழமாய் பார்க்கிறாள். அதில் அகிலத்தின் காதல் எல்லாம் ஒன்று சேர்ந்து நிற்கின்றது. அதை எப்படி சொல்கின்றார் கவிஞர்? ஒரு படி நிறைய தேன் குடித்தது போல அவள் பார்வையை குடித்தேன் என்கின்றார். பெண்ணிடம் பல்லாயிரம் அழகுகள் உண்டு. ஆயினும் அவள் பார்வை என்ற அழகுக்கு முன் எல்லாமும் ஒன்றுமில்லை என்று ஆகிவிடுகிறது. அந்த பார்வைதான் காதலின் மொழி. பருவ கண்களை அதன் பின் உறங்கவே விடாத அற்புதம். கொடித்தேன் இனி எங்கள் குடித்தேன் என ஒரு படித்தேன் பார்வையில் குடித்தேன். அவள் அழகை எல்லாம் ஒரு துளியும் சிந்தாமல் அனுபவித்தானாம். அப்படியே அள்ளி எடுத்து அணைத்தானாம். பருவ அழகையெல்லாம் முழுவதும் ரசித்தானாம். வார்த்தைகள் எத்தனை மதுரமாய் வந்து விழுந்திருக்கின்றன. துளித்தேன் சிந்தாமல் கழித்தேன், கைகளில் அணைத்தேன், அழகினை ரசித்தேன். குருஷேத்திர போரின் 13 நாள் பாண்டவர் குடும்பத்தில் முதல்வர் அபிமன்யு. அவர் இறப்பதற்கு முன் கடைசி தடவையாக தனது மனைவியை சந்தித்து காதல் உணர்வை பகிர்ந்து கொள்கிறார். இதுவே கடைசி என்பதை கூட கவிஞர் நாசுக்காக தனது வரிகளில் எவ்வாறு கூறியிருக்கிறார் என்றால், எடுத்தேன், கொடுத்தேன், சுவைத்தேன், இனித்தேன் இல்லாதபடி கதை முடித்தேன். கதை முடிந்ததை கதை முடித்தேன் என்கின்றார். முத்தமிழ் ஓசை வானொலியில் எனது தேர்வாக உங்கள் செவிகளுக்கு விருந்தாக இன்றைய காலை பொழுதில் 1965 வெளியான வீர அபிமன்யு திரைப்படத்திலிருந்து திரை இசை திலகம் கே வி மகாதேவன் இசையில் கவியரசர் கண்ணதாசன் வரிகளில் பி பி சுன்னிவாஸ், பி சுசீலா ஆகியோரின் தேன் கலந்த உரல்களில் ஒலித்த அந்த தேன் பாடல்.
அன்று உன்னை தேன் என நான் நினைத்தேன், அந்த மலை தேர் இது நம்மளை தேடித்தேன் பக்கத்தில் அழைத்தேன் உன்னை தேன் என நான் நினைத்தேன் அந்த மலை தேர் இது நம்மளை
தேடித்தேன் பக்கம் வர துடித்தேன் அன்று உன்னை தேன் என
நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தின் சிறப்பு அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய அக்டோபர் மாதத்திற்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்று கூடல் எதிர்வருகின்ற அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம் பிற்பகல் 2 மணி வரை எலஸ்லி போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே சிறப்பான முறையிலே நடைபெறுவதற்கான ஒழுங்குகள் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இந்த ஒன்று கூடல் தொடர்பான திகதியில் ஏதாவது மாற்றங்கள் இருப்பின் அங்கத்தவர்களுக்கு பின்னர் அறியத்திறப்படும். தற்போதைய நிலையிலே எதிர்வருகின்ற அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம் பிற்பகல் 2 மணி வரை எலஸ்லி போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே உங்களுடைய மாதாந்த ஒன்று கூடல் நடைபெறும் என்பதை அங்கத்தவர்கள் கவனத்தில் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். லக்வன், தற்போது எங்களுடைய நியூசிலாந்து நாட்டிலே அரசியல் வானிலே பொது தேர்தலுக்கான ஆயத்தங்கள் மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக தொழிற்கட்சியும் மற்றும் தேசிய கட்சிகள் இரண்டும் கடுமையான போட்டியிலே தற்போது ஈடுபட்டு வருவதாக தெரிகின்றது. அந்த வகையிலே அவர்கள் பல வாக்குறுதிகளை நியூசிலாந்து வாழ் வாக்காளர்களுக்கு வழங்குகின்றார்கள். தேசிய கட்சி, தொழிற்கட்சி ஆகிய இரண்டுமே அவ்வாறு செய்கின்றன. அந்த வகையிலே நீங்கள் என்ன வாக்குறுதிகள் அவர்கள் கடந்த வாரம் கொடுத்திருக்கிறார்கள் சொல்லுங்கள் அதை பற்றி.
நிச்சயமாக நாம் சொல்லித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் நேஷனல் தற்காலிக பாரிய வரி வெட்டுக்களை உறுதியளித்திருக்கிறது. இது நடுத்தர நியூசிலாந்தர்களின் பின் பாக்கெட்டில் $3,000 வாய்க்கும் என்று அது கூறுகிறது. தேர்ந்தெடுக்கப்பட்டால் கட்சி கீழ் நடுத்தர மற்றும் உயர் வரி வரம்புகளை கிவிஸ் அதாவது நியூசிலாந்திற்காரர் இல்லையா, அவர்களுக்கு சம்பாதித்ததை அதிகமாக வைத்திருக்கட்டும் என்ற முயற்சியில் உயர்த்தும் என்று அந்த கட்சி கூறுகிறது. நேஷனல் திட்டத்தின் ஒட்டுமொத்த அளவு 5 ஆண்டுகளில் 10 பில்லியன் ஆகும். இது அரசாங்கத்தின் நிதியின் ஒதுக்கப்படாத பகுதியை பயன்படுத்துவதன் மூலம் அடுத்த 14 ஆண்டுகளில் ஒரு தொழிற்கட்சி அரசாங்கத்தை விட $51 பில்லியன் குறைவான பணத்தை செலவழிப்பதன் மூலமும் செலுத்தப்படும் என்று தெரிவிக்கிறது. ஆனால் 2030 ஆண்டளவில் அரசாங்க கடனை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 30% குறைப்பதற்கான முந்தைய வாக்குறுதியை நேஷனல் பின்வாங்கி இருக்கிறது என்று நாம் குறிப்பிட்டாக வேண்டும். இன்று அந்த இலக்கு நடைமுறை அல்லது சாத்தியமில்லை என்பதை வெளிப்படுத்துகிறது. இந்த நிலையில் தொழிற்கட்சியின் நிதி செய்தி தொடர்பாளர் கிராண்ட் ராபர்ட்சன் கூறுகையில், தேசிய வரி கொள்கை பிச்சைக்காரர்களின் நம்பிக்கை மற்றும் நியூசிலாந்தின் COVID-19 பொருளாதார மீட்சியை ஆபத்தில் ஆழ்த்தும் என்று தெரிவித்திருக்கிறார். கட்சியின் திட்டம் பொருளாதாரத்தை தூண்டுவதை விட அவர்களின் பயங்கரமான வாக்கெடுப்பு எண்ணிக்கையை தூண்டுவது பற்றி அதிகம் என்று அவர் கூறியிருக்கிறார். நேஷனல் அதாவது தேசிய கட்சி தனது முதன்மை வரி மற்றும் பொருளாதார கொள்கையை இன்று காலை வெளியிட்ட பின்னர் அவரது கருத்துக்கள் வந்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது.
ஆமாம், லக்வன, நியூசிலாந்தினுடைய ரிசர்வ் வங்கி என்று சொல்லப்படுகின்ற மத்திய வங்கியானது சொல்லியிருக்கின்றது, நியூசிலாந்து நாட்டிலே தற்போது இந்த முடக்கம் காரணமாக பொருளாதாரத்திலே மிகவும் பாரதூரமான விளைவுகள் ஏற்பட்டுக் கொண்டிருப்பதாக, குறிப்பாக இந்த ரெசிஷன் என்று சொல்லப்படுகின்ற வேலையில்லா திண்டாட்டம் தற்போது பொருளாதாரத்தினுடைய முக்கிய பிரச்சனையாக உருவெடுத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலேதான் இந்த அரசாங்கங்கள் தேர்தல் களத்திலே வரிகளை எவ்வாறு நிர்ணயிக்கப் போகிறார்கள், அந்த வரி கொள்கையினூடாக எவ்வாறு மக்களுக்கு நிவாரணம் அளிக்கலாம் என்ற வகையிலே அந்த செய்தியை கொடுத்திருக்கிறார்கள். அடுத்ததாக நீங்கள் என்னத்தை சொல்ல விரும்புகிறீர்கள்?
அடுத்ததாக உலக செய்திகள் என்ற வகையில் ஐரோப்பிய நாடுகளில் மீண்டும் கொரோனா என்ற தலைப்பில் இந்த செய்தியை நாம் தெரிந்து கொள்ளிருக்கிறோம். இதை குறைக்க வேண்டாம் என உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை செய்திருக்கிறது. ஐரோப்பிய நாடுகளில் கொரோனா பரவல் மீண்டும் அதிகரித்து வருவதாக உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. சீனாவில் ஹூபெய் மாகாணம் வூகான் நகரில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் கொரோனா வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டது நாம் அறிவோம். இந்த வைரஸ் தற்போது உலகின் 213 நாடுகளுக்கு பரவி வரும் மனித பேரழிவை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த வைரசுக்கு தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கும் முயற்சி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. ஆனாலும் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் பரவியவர்களின் எண்ணிக்கை 3 கோடிக்கு மேல் சென்றுள்ளது. குறிப்பாக தற்போது பிரான்ஸ் போன்ற ஐரோப்பிய நாடுகளில் கொரோனா பரவல் கடந்த 1 மாத காலமாகவே அதிகரித்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.
ஆமாம் லக்வன், உண்மையிலேயே இந்த கொரோனா என்னுடைய தாக்கம் ஐரோப்பிய நாடுகளிலே குறிப்பாக குளிர்காலம் ஆரம்பிக்கப்பட இருக்கின்ற இந்த நிலையிலேயே இது குறித்து உலக சுகாதார அமைப்பு வெளியிட்ட அறிக்கையிலே ஐரோப்பிய நாடுகளின் கொரோனா பரவல் மீண்டும் அதிகரித்து வருகிறது, இதில் கவனம் செலுத்த வேண்டும், தனிமைப்படுத்தல் நாட்களை குறைப்பது தவறு, 14 நாட்கள் தனிமைப்படுத்தல் இருந்தால் மட்டுமே உடலில் கொரோனா வைரஸ் இருப்பதை அறிய முடியும் என்று அந்த உலக சுகாதார அமைப்பு தெரிவித்திருக்கிறது. கொரோனா காரணமாக விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளால் பல நாடுகளின் பொருளாதார சீர்குலைவையும் பாதிப்பையும் தாங்க முடியாமல் கட்டுப்பாடுகளை தளர்த்தி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுடன் இயல்பு வாழ்க்கைக்கு அனுமதித்து வருகின்றன சில நாடுகள். பெரும்பாலான நாடுகள் மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிவிட்டனர். இதன் காரணமாக கொரோனா தொற்று மீண்டும் அதிகரித்து வருகிறது. கொரோனா பாதிப்பில் அமெரிக்கா முதலிடத்திலும் இந்தியா 2வது இடத்திலும் உள்ளது குறிப்பிடத்தக்கது. லக்வன், இறுதியாக நான் இயக்குனர் பாலா அவர்களினுடைய இயக்கத்திலே வெளிவந்த ஒரு திரைப்படம் நானும் கடவுள் என்ற தலைப்பிலே நினைக்கின்றேன். அது ஒரு ஆர்யாவினுடைய நடிப்பிலே வந்த ஒரு திரைப்படம் நினைக்கின்றேன். இந்த நானும் கடவுள் என்ற ஒரு படத்தை பற்றி நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
நான் கடவுள் நல்ல படம் தான். ஆனால் இப்பொழுது நான் தெரிவிக்க இருக்கும் கருத்துக்களோ நீ கடவுள் அதை பற்றி பேசலாமா?
சொல்லுங்கள் அது பற்றிய பொன்மொழிகளை.
ஒன்றும் இல்லையா, உறந்து கொண்டால் நீயும் கடவுள்தான். பாருங்களேன், வெள்ளை என்பது நிறம், கருப்பு என்பது காந்தம், இயற்கை என்பது அழகு, உணவு என்பது மருந்து, ஆடை என்பது மானம், பணம் என்பது தேவை, ஆங்கிலம் என்பது மொழி, தமிழ் என்பது உயிர், அம்மா என்பது பாசம், அப்பா என்பது ஆசான், குரு என்பது உயர்வு, அன்பு என்பது உறவு, வேஷம் என்பது விஷம், காதல் என்பது போதை, ஆனந்தம் என்பது ஆயுள், கவலை என்பது விரயம், சினம் என்பது நோய், துன்பம் என்பது பரீட்சை என்று கொள்ளலாம். தோல்வி என்பது பாடம், வெற்றி என்பது தற்காலிகம், நட்பு என்பது இளமை, குடும்பம் என்பது பற்று, கர்மா என்பது தொடரும், எண்ணம் என்பது வாழ்க்கை, உலகம் என்பது மாயை, நான் என்பது அறியாமை, இதில் ஏதும் இல்லை நிரந்தரம், ஆன்மா என்பதே நிஜம். இதை உணர்ந்தால், உணர்ந்து கொண்டால் நீ கடவுள். சரிங்களா?
ஆமாம் லக்வன், உண்மையிலே நல்ல ஆணித்தரமான கருத்துக்கள் தான். அந்த வகையிலே தொடரும் பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியின் நேரமும் நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் விரியும் மூட்டுக்கள் குழுவினருடைய சிறப்பு நிகழ்ச்சியோடு பல புதிய நிகழ்ச்சிகளையும் தாங்கி முத்தமிழோசை வானொலி உங்கள் வீடுகள் தேடி வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த நண்பர் லீனப்பு அருள்தாசன் மற்றும் நண்பர் லக்வன் சொக்கலிங்கம் ஆகியோரோடு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பன் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.
வணக்கம் ஷன். வணக்கம் நேர்களே. மீண்டும் அடுத்த வாரம் காண்போம். இது இலக்கண சொக்கலிங்கம்.